بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே பெரியார்களே இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஆணுக்கு பெண்ணுடைய தேவையையும் பெண்ணுக்கு ஆணுடைய தேவையையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மனிதனுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ரெண்டு வழிகளை வைத்திருக்கின்றான். ஒன்று அல்லாஹ் விரும்பும் வழி, அதுதான் நிகாஹ். இரண்டாவது அல்லாஹ் வெறுக்கும் வழி, விபச்சாரம், ஜினா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த திருமணம் என்பது இன்று நேற்று அல்ல உருவானது. இது உருவாகியது எப்ப என்றால், நானும் நீங்களும் பிறப்பதற்கு முன்னால் எப்பொழுது அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தானோ அன்று அல்லாஹ் அவருக்கு ஒரு துணைவியை அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொடுத்தான். அன்று கொடுத்ததன் பிறகு அல்லாஹ் என்ன சொன்னான், உஸ்குன் அந்த வஸௌஜுக்கல் ஜன்னா, ஆதம் அவர்களே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். அன்று ஆரம்பித்த அந்த திருமணம், குடும்ப உறவு, ஃபேமிலி லைஃப் இந்த உலகத்திலும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் இந்த திருமண வைபவங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்கின்றான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸை பயான் செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் அதிகமானவர்கள் இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஓரிரு விடயங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மிம்பரில் நானும் ஒரு பயான் செய்யும் பொழுது, ஜும்மா செய்யும் பொழுது, இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விடயங்களை சுட்டி காண்பித்தேன். அதிகமான உலமாக்கள் இதை பயான் செய்வது இல்லை, ஏனென்றால் மிகப்பெரிய நீண்ட வரலாறு. இந்த சுருக்கமான நேரத்தில், எனவே இன்றைய நாள் விடுமுறையுடைய நாள் என்பதனால் இந்த விடயத்தை நாம் சற்று கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதாவது, மனைவியுடனான குடும்ப உறவு எப்படி இருக்க வேண்டும், மனைவியுடனான ஒரு குடும்ப உறவு, ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தில் ஒரு சம்பவத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தும், சந்தோஷப்படுத்துவதற்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் வரக்கூடிய இந்த விடயங்களை வைத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தில் கையை வைத்து பார்க்க வேண்டும். இந்த விடயத்தில் நான் எத்தனாவது நம்பரில் இருக்கின்றேன், என்னுடைய மனைவியிடம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் எத்தனையாவது நம்பரில் இருக்கின்றேன் என்று பார்க்க முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நிறைய பேர் குடும்ப வாழ்க்கை வாழுகிறார்கள், ஆனால் வீட்டுக்குள்ளால் மனைவியுடன், அதே போன்று மனைவி கணவனுடன் இரக்கமாக, அன்பாக, பாசமாக நடப்பதில்லை. அதனால் திருமணம் முடித்து ஒரு மாதங்கள், 5 மாதங்கள், குறைந்தது ஒரு வருடத்துக்குள்ளால் அதிகமான தலாக்குகளை பார்க்க முடியும், அதிகமான தலாக்குகளை பார்க்க முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வாழ்ந்த யமனில் வாழ்ந்த 11 பெண்களுடைய சரித்திரத்தை எனக்கு பயான் செய்தார்கள். அன் ஆயிஷத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத், ஜலத இஹ்தா அஷ்ரத இம்ரஅதன் ஃபதஆஹதுன வதஆக்கதுன அல்லா யக்தும்ன மின் அஹ்பாரி அஸ்வாஜிஹின்ன. முதலாம் முற்காலத்தில் 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், எங்களுடைய ஹஸ்பண்ட்மார், எங்களுடைய கணவன்மார்களுடைய செய்திகளை ஒவ்வொருத்தரும் மூடி மறைக்காமல் அதை அப்படி அப்படியே அப்பட்டமாக ஒவ்வொருத்தரும் சொல்ல வேண்டும். தங்களுடைய கணவன்மாருடைய குறைகள், கணவன்மாருடைய அந்த குணம் எப்படிப்பட்ட குணம் என்பதை நாங்கள் யாரும் மூடி மறைக்காமல் அதை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். முதலாவது பெண் காலத்தில் ஊலா ஜௌஜி லஹ்மு ஜமலின் கஸ்துன் அலா ரஸில் அலா ரஸி ஜபலின் லா ஸஹ்லின் ஃபயுர்தகா வலா ஸமீன் ஃபயுன்தகல். முதலாவது பெண் சொன்னால், என்னுடைய கணவன் அவர் எப்படி என்றால் மலை சிகரத்தில் வைக்கப்பட்டுள்ள மிகவும் இழைத்து போன ஒட்டகத்துடைய இறைச்சிக்கு சமமானவர். அப்படி என்றால் அந்த கணவனை பற்றி என்ன சொன்னால், என்னுடைய கணவன் இருக்கிறாரே அவர் ரொம்ப சீப்பான இறைச்சிக்கு சமனானவர், அந்த அளவுக்கு அவர் உடலால் மெலிந்திருக்கிறார், மெலிந்த ஒரு கணவன், அவருடைய குறை மிகவுமே அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடன் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும், ஆனால் அவர் ஒரு கரடு முரடானவர், அவருடன் கெட்ட குணம் பத்பக்த் அஹ்லாக் மோசமான குணம் உடையவராக அவர் இருக்கிறார். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர் என்றார், மிகப்பெரிய கஞ்சூஸ், மிகப்பெரிய கஞ்சூஸ். அது மாத்திரமல்ல, இவருடன் வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, தம் கணவர் உருவத்திலும் அசிங்கியமானவர், குணத்திலும் மோசமானவர் என்பதாக அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய செய்தியை சொல்லி முடித்தார். இரண்டாவது பெண் சொன்னால், ஜௌஜி ல அபுஸ்து ஹபரா இன்னி அஹாஃபு அல்லா அதரா இன் அஸ்குருஹு அஸ்குரு உஜ்ரஹு வ புஜ்ரா. சொன்னால், என்னுடைய கணவன் யார் தெரியுமா, என்னுடைய கணவன் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் என்றார், அவருடைய செய்திகளை நான் பகிரங்கப்படுத்த போவதில்லை, நான் பகிரங்கப்படுத்த போவதில்லை. அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் ஒன்று கூட விடாமல் அப்பட்டமாக அவை அனைத்தையும் நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படுகிறது. அந்த பெண் யார், அம்ரா பின் அம்ர் அத்தமீமி. அவள் சொன்னால், இந்த செய்தியெல்லாம் நான் பயான் செய்தால் அவருடைய காதுக்கு அது கெட்டிவிடும், கேள்விப்பட்டால் என்னை அப்படியே அவர் என்ன செய்வார், தரக்குறைவாக சொல் என்னை கவனிப்பார், அவருடைய குற்றங்குறைகளை அனைத்தையும் நான் கூற வேண்டி இருக்கும் என்று அந்த பெண்மணி சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவது பெண் சொன்னால், அந்த பெண் யார், ஹுயை பின் காப் அல் யமானி. சொன்னார், என் கணவர் மிகவும் உயரமான மனிதர். அவருடைய காதுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் எட்டினால் உடனே என்னை அவர் தலாக் சொல்லிவிடுவார், அப்படி அவர் தலாக் சொல்லவில்லை என்றால் அவர் நல்லபடி என்னுடன் வாழவும் மாட்டார், தலாக் சொல்லவும் மாட்டார், என்னை அநியாயம் செய்வார். நிறைய பேர் இப்படி வாழ்கிறார்கள். மனைவியுடன் பிரச்சனையா சிக்கலா, அவளை தலாக் சொல்றதும் இல்லை, அவளுடன் நல்லபடியில் வாழ்வதும் இல்லை. என்ன செய்ய முடிச்சு கொடுத்துட்டோம். அப்படி என்பதாக எத்தனையோ பெற்றோர்கள் இன்று வாழ்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான்காவது பெண் மஹ்தூபின் அபி ஹர்துமா. அந்த பெண் சொன்னால், ஜௌஜி கலைலி திஹாமா லா ஹர்ரும் வலா குர்ரும் வலா மகாபத வலா தஆமா. சொன்னார், என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட கணவர் என்று தெரியுமா, அவர் திஹாமா பகுதியின் இரவு நேரத்தை போன்று ஒரு இதமானவர், அவரிடம் கடும் குளிரும் இருக்காது, கடும் சூடும் இருக்காது. என்னுடைய கணவர் மிகவும் சாந்தமானவர், கரம் இல்ல சூடாகவும் மாட்டாரு, மிகவுமே குளிர்ந்து போகவும் மாட்டாரு, ஒரு நடுநிலைமையான கணவன் தான் என்னுடைய கணவன். ஐந்தாவது பெண் சொன்னால், ஜௌஜி இன் தஹல ஃபஹித வ இன் ஹரஜ அஸித. சொன்னால் என்னுடைய கணவன் ஐந்தாவது அது யார் கபஷா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொன்னால் என் கணவர் வீட்டுக்குள் நுழையும் பொழுது சிறுத்தையை போன்று சீட்டாவை போன்று நுழைவார், வெளியே போனால் சிங்கத்தை போன்று அவர் இருப்பார், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எதுவும் அதை பற்றி அவர் விசாரிக்கவும் மாட்டார், அதை பற்றி கேட்கவும் மாட்டார். இந்த பெண்ணுடைய இந்த வர்ணனை தன்னுடைய கணவனை பற்றி சொன்ன இந்த விதம், இதை புகழாகவும் எடுக்கலாம் இகழாகவும் எடுக்கலாம், தன்னுடைய கணவனை பெரிய ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு வச்ச மாதிரியும் நினைக்கலாம், அல்லது கணவனை என்ன சீப்பாக்கிய மெத்தட்டுக்கும் கொண்டு வரலாம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்றால் சிறுத்தை சீட்டா சிறுத்தை குகைக்கு திரும்பும் வகையில் தன் குட்டிகளுக்கு தேவையான அனைத்து சாப்பாடுகளையும் கொண்டு வரும். இதே போன்று தான் என்னுடைய கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான அத்தனை சாப்பாடுகளையும் வாங்கி வருவார். அது மாத்திரமல்ல, அதிகமாக சம்பாதித்து வருவார். ஏன் சிங்கம் போல் என்று சொன்னால் தீரத்துடன் கம்பீரத்துடன் நடந்து கொள்வார். மனைவியினுடைய குறைபாடுகளை அவர் ஒருபோதும் பெரிதுபடுத்த மாட்டார், மனைவியுடைய குறைய பார்க்க மாட்டார். அது மாத்திரமல்ல, சில நேரம் இவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார். வெளியே போனா சிங்கம் மாறி இருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்தா மிக முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த நம்பர்கள் எல்லாம் வைத்து நான் நேரத்தோட சொன்னேன், இன்ஷா பின்னால ஜும்மா குத்பாவுடைய சமயத்தில் பின்னால நிக்கக்கூடியவர்கள் இடம் கொடுத்து கொஞ்சம் முன்னால வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, தோட சாமனே ஆகி இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆறாவது பெண் சொன்னால் என்னுடைய கணவன் எப்படி என்றால், இன் அக்கல லப்ப வைன் ஷரிபஸ் தப்ப வைத்தஜல் தப்ப வலா யூலிஜுல் கப்ப லியலமல் பஸ்ஸ. சொன்னால் என்னுடைய கணவர் மிகப்பெரிய சாப்பாட்டு ராமன், மனைவிக்கு புள்ளுகளுக்கு எந்த உண்டையும் வைக்க மாட்டாரு, தின்றாலும் சட்டியை அப்படியே வலிச்சு தின்றுவாரு, குடிச்சாலும் எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சிருவாரு, எந்த ஒன்றையும் குடும்பத்தை பத்திய அந்த யோசனையே இல்ல, சாப்பிட்டா ஃபுல்லா அப்படியே சாப்பிட்டு விடுவார். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு இவர் தகுதியான ஒரு கணவன் இல்லை, ஃபேமிலி லைஃபுக்கு இவர் ஒரு தகுதியான கணவர் இல்லை. அது மாத்திரமல்ல, இல்லற வாழ்வுக்கும் இவர் தகுதியே இல்லை, இல்லற வாழ்வுக்கும் தகுதியே இல்லை. பாக்குறதுக்கு வெளியே பெரிய ஜாம்பவான் மாதிரி இருப்பாரு, ஆம்பளை மாதிரி ஆ ஊண்டு பாய்வாரு, அவரை பத்தி கேட்டா அவரை வீட்டுக்குள்ளால கேட்டா அவருடைய எல்லா வண்டவாளமும் விளங்கும். கண்ணியமானவர்களே, இப்படித்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்ல கேட்டா அவங்கள பத்தி கேட்டா அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இதனால் தான் சொன்னேன் நான், நீங்களும் உங்களுடைய கையை உங்களுடைய நெஞ்சில் வைத்து கேட்டு பாருங்கள். எட்டாவது பெண் யாசர் பின் உவைஸ், அவர் சொன்னால் என்னுடைய கணவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மிகவுமே அதாவது தொடுவதற்கு முயலை போன்றிருக்கிறார், என் கணவர் தொடுவதற்கு முயலை போன்றிருக்கிறார், மிகவுமே மிருதுவானவர். அது மாத்திரமல்ல, அவருடைய வாசனை இருக்கிறதே அது மிகவுமே ஜஃபரான், குங்குமத்துக்கு சமமாக இருக்கிறது. சொன்னால் ஜௌஜி அல் மஸ்ஸு மஸ்ஸு அர்னபின் வர்ரீஹு ரீஹு அர்னபின், என்னுடைய கணவர் தொடுவதற்கு முயலுடைய மேனியை போன்றிருக்கும், அந்த அளவு பஞ்சாக இருக்கும். முயலை பிடிச்சாக்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சாஃப்ட் மிருதா, பிடிக்க ஆசையா இருக்கும். அப்படித்தான் என்னுடைய கணவர் மிகவுமே சாஃப்டானவர். அது மாத்திரமல்ல, அதாவது ஜஃபரான், குங்குமத்தை போன்று வாசனை, எந்த நேரமும் மனைவிக்கு முன்னால் கணவனுக்கு முன்னால் நான் அலங்கரித்து இருக்க வேண்டும் என்று என்னுடைய கணவன் இருப்பார். இன்னைக்கு என்ன எத்தனையோ ஹஸ்பண்ட்மார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேரு முகம் கூட கழுவுற இல்லை, சில பேர் உடுத்துற அந்த ஜெக்கெட் அந்த வாசனையை பார்த்தா கிட்ட இருக்கிறவன் 100 கிலோமீட்டர் கங்கால ஓடுவான். அந்த அளவுக்கு அவனுடைய உடம்பில் இருந்து வார வாசனை. கண்ணியமானவர்களே, அப்ப குடும்ப வாழ்க்கை சில பேரோட பேசக்குள்ள விளங்கும், இவர் குளிச்சிருப்பாரா, பள்ளு தீட்டி இருப்பாரா, இவர் எப்படி இருக்கிறார். ஆனா பெரிய சச்சோ, பெரிய பிசினஸ் மேன், பெரிய கொடை வள்ளல், பெரிய ஆஜியார் இப்படி இருப்பாரு. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர்களுக்கு ஒரு பெர்ஃபியூம் ஒன்று வாங்கி பூசுறதுக்கு நசீப் இல்லை. ஒரு அத்தரன் ஒரு கொலிபைடான நல்ல ஒரு வாசனை ஒன்று எடுத்து அதை பாவிப்பதற்கு நசீப் இல்லை. ஆனா அவர் பெரிய என்ன செல்வந்தரா மாறி காட்சி அளிப்பார். அதுதான், அதனாலதான் நான் எத்தனாவது நம்பர், என்னுடைய மனைவியிடம் நான் எத்தனாவது இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டும். 9வது மனைவி சொன்னார், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்றால் ரஃபீஉல் இமாத், தவீலுல் நஜாத், அதீமுர் ரமாத், கரீமுல் பைத் மினன் நார். என்னுடைய கணவர் மிகவும் உயரமான ஒரு மலைக்கு தூண்களுக்கு சமமானவர், அவருடைய மாளிகை விசாலமானது. எந்த அளவுக்கு என்றால் மிகப்பெரிய கொடை வள்ளல், தர்மம் செய்வார், தர்மம் செய்வார், விருந்தினரை கவனிப்பார். என்னுடைய கணவர் கஞ்சர் அல்ல, என்னுடைய கணவர் மிகவுமே கொடை வள்ளலாக இருந்தார் என்பதாக அந்த பெண்மணி சொன்னால். 10வது பெண்ணும் சொன்னால், என் அந்த பெண் யார் என்றால் கபஷா பின் ராஃபி. அவர் சொன்னால், என்னுடைய கணவன் முன்னால சொல்லப்பட்ட கணவனை விட உயர்ந்தவர், மிகப்பெரிய செல்வ செழிப்புடன் வாழக்கூடியவர், தர்மம் அள்ளி அள்ளி செலவழிப்பார் என்று 10 மனைவிமார்களும் சொல்லி முடித்தார்கள். போயிட்டு கடைசியாக இந்த ஹதீஸ்ல வருகிறது 11வது பெண். அவள் யார் என்றால், அவள் தான் உம்மு ஜரா, ஜௌஜி அபு ஜரின் ஃபமா அபு ஜரா. இப்பதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அந்த அபு ஜரா என்று சொல்லக்கூடிய கணவனை அவளுடைய மனைவி உம்மு ஜரா வர்ணித்தாள். இந்த ஹதீஸுக்கு தலையங்கம் ஹெட்லைனே ஹதீசு உம்மு ஜரா. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஹதீஸை எடுத்து வாசிக்க வேண்டும். இமாம் புகாரி அவர்கள் குடும்ப வாழ்க்கையுடைய பாடத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள், 5189வது ஹதீஸ். கண்ணியமானவர்களே, இப்ப அவள் சொன்னால், என்னுடைய கணவர் யாரு தெரியுமா, அவர் தான் அபு ஜரா. அபு ஜரா அவர் எப்படிப்பட்டவர் என்றால், என்னுடைய காதுகளை எல்லாம் நகைகளால் அலங்கரித்தவர், அதிகமாக சாப்பாடு கொடுத்து அவர் என்னுடைய கொடுங் கைகள் எல்லாம் அப்படியே தடிப்பமாக்கியவர், கொழுங்க செய்தவர். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு சாப்பாடு கொடுத்து 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 என்னை நல்ல ஒரு அழகு ராணியாக வைத்திருந்தவர் என்பதாக அந்த பெண்மணி சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், சொல்லக்கூடிய ஒரு மலை குகைக்கு அடியில் ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருந்தேன். இந்த நேரத்தில் அபு ஜரா என்னை கண்டார், என்னை கண்டு திருமணம் முடித்தார். நான் ஏழையாக எளிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஓரிரு ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அபு ஜரா மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார், அவர் என்னை கண்டு திருமணம் முடித்து எனக்கு நகைகள், நட்டுகள், அதே போல மிகப்பெரிய ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் தந்து என்னை செல்வ செழிப்புடன் என்னை வாழ வைத்தார், என்னை வாழ வைத்தார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியுமா, அபு ஜரா உடைய உம்மா அவவும் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புடன் வாழ்ந்த ஒரு தாய், அது என்னுடைய மாமி. இன்று பார்க்கும் பொழுது எத்தனையோ பெண்களுக்கு கணவன்மாரால பிரச்சனை இல்லை, அந்த கணவன்மாருடைய உம்மாவினால் தான் அதிகமான பெண்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய மாமி மிகவும் என்னை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு தாயாக இருந்தால், என்னுடைய மகன் யார் தெரியுமா, இப்னு அபி ஜரா, அவனோ மிகவும் மெலிந்தவன், அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளை வைத்து அவன் சாப்பிடுவான், வீட்டில் தாய் தந்தையருடன் இரக்கமாக நடந்து கொள்வான், தாய் தந்தையருடைய பேச்சு கேட்காமல் நடக்க மாட்டான். அந்த அளவுக்கு என்னுடைய குழந்தை இப்னு அபி ஸரா அழகான முறையில் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்டு வாழக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய உடம்பு எப்படி என்றால் ஒரு உருகிய உருவப்பட்ட ஒரு வாளை போன்று அவனுடைய உடம்பு இருக்கும். சிறிய ஒரு இடத்தில் படுக்க வைத்தாலும் அவன் படுத்துக் கொள்வான், வீட்டில் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டான். என் மகள் யார் தெரியுமா? பின்து அபி ஸரா. அவள் மிகவும் அழகானவள், அவள் மிகவும் அழகானவள், அவள் குட்டியானவள்கள் குட்டியானவள் உடை உடை உடம்புகளை அப்படியே நிறைத்திருக்கும். அதாவது வர்ண வர்ண ஆடைகளை கொண்டு என்னுடைய கணவன் அந்த மகளை அலங்கரித்துக் கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுக்கார பெண்கள் மிகவும் இந்த குழந்தையுடன் இரக்கமாக அன்பாக பாசமாக நடந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னுடைய பின்து அபி ஸரா இருந்தால். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்று சொல்ல போனால் எங்களுடைய வீட்டு பணி பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லவா, வீட்டு பணி பெண்ணை பற்றி சொல்லவா, இன்று அதிகமானவர்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வீட்டு வேலைக்காரியால் எத்தனையோ அந்த வீட்டு எஜமாட்டிக்கு பிரச்சனையாக இருக்கிறது. என்றாலும் அவள் மிகவுமே நல்ல ஒரு வேலைக்கார பொம்புல வீட்டில் எதையும் வீணாக்க மாட்டாள், இஸ்ராப் செய்ய மாட்டாள், எங்களுடைய வீட்டினுடைய ரகசியங்களை யாருக்கும் பகிரங்கப்படுத்த மாட்டாள். வீட்டில் குப்பை கூளங்களை சேகரித்து வைக்க மாட்டாள், வீட்டில் குப்பை கூளங்களை சேகரித்து வைக்க மாட்டாள். அவைகளை எல்லாம் அழகாக துப்புரவாக அழகாக வீட்டை தூய்மைப்படுத்தி பசுமையாக வைப்பாள். ஒரு நாள் அதிகாலை வசந்த காலம், அபு ஸரா வீட்டிலிருந்து வெளியே சென்றார். வெளியே சென்ற பிறகு அங்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த அழகான பெண்ணுக்கு சிறுத்தைகளை போன்று இரண்டு ஆண் குழந்தைகள். அவர்கள் இருவரும் அந்த தாயுடைய வயிற்றில் மாதுளம் கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த அபு ஸரா அந்த பெண்ணின் மீது ஆவல் கொண்டு அந்த பெண்ணை அடைவதற்கு என்னை தலாக் சொன்னார். தலாக் சொல்லிவிட்டு அந்த அபு ஸரா என்னுடைய கணவன் அந்த பெண்ணை ஹலாலான திருமணம் முடித்து சென்று விட்டார். பிறகு நானும் இன்னொரு செல்வந்தருக்கு நான் மனைவியாக நான் அவருக்கு என்னுடைய கழுத்தை நான் கொடுத்தேன். இன்னொரு செல்வந்தர் என்னை நிக்காஹ் முடித்தார். அந்த பெண்மணி சொல்லுகிறார், யார் உம்மு ஸரா என்றாலும் அவர் எப்படிப்பட்டவர் என்றார், பஹ்ரைன்ல பிசினஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர். அந்த பஹ்ரைன்ல இருந்து வரும் பொழுது நிறைய கால்நடைகளை ஒட்டகங்களை ஆடுகளை எடுத்து கொண்டு வந்தார். வந்து சொன்னார், உம்மு ஸரா நீயும் சாப்பிடு, உன்னுடைய வீட்டாருக்கும் தாய் தந்தையருடைய வீட்டுக்கும் நீ சாப்பிட கொடுப்பாயாக என்று சொன்னார். ஆனால் என்றாலும் எனக்கு அன்புடன் வழங்கிய எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய குவியலாக வைத்து அதை ஒரு பக்கமும் இந்த அபு ஸரா கொடுத்த ஒரு பிடி அதையும் வைத்து பார்த்தால் இந்த அபு ஸரா என்னோட நடந்து கொண்டாரே அந்த விதத்துக்கு அந்த இதுக்கு சமமாக மாட்டாது என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸை நபி அவர்கள் முடிக்கும் பொழுது சொன்னார்கள், யா ஆயிஷா யா ஆயிஷா குன்து லகி கஅபி ஸரஇன் லி உம்மி ஸரா. ஆயிஷா அவர்களே, அபு ஸரா எப்படி உம்மு ஸரஉடன் இருந்தார்களோ இதே போன்று தான் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸில் இருந்து விளங்க வேண்டும் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள்ல சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களுடன் சிறந்தவர், உங்களுடைய மனைவிமார்களுடன் சிறந்தவர் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கின்றேன், நம்பர் ஒன்னாக இருக்கின்றேன். பெண்களுடைய உணர்வுகளும் எதிர்பார்ப்புகளும் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதற்குத்தான் இந்த 11 மனைவிமார்களுடைய சரித்திரத்தையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கணவனும் தம் மனைவியுடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு கணம் சிந்திக்க தூண்டும் வகையில் இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவது, நம்மை பற்றி நம்முடைய மனைவி எத்தகைய வாக்கு மூலம் அளிப்பால் என்பதை ஒவ்வொரு ஹஸ்பனும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவிமாரிடத்தில் அபூ ஸரா எப்படி உம்மு ஸரா உடன்